2018 அக்டோபர் மாத தென்றலிலே அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் ரவி பிரகாஷ், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ரவி பிரகாஷின் கதைகள் அனைத்தையும் படித்து பார்த்தேன். இவற்றில் எந்த கதை வசதி, எது சுமா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே உயர்ந்த கதைகளாகவே அமைந்துள்ளன. வெள்ளப்பிள்ளையாரில் எந்த பக்கம் ருசி அதிகம், எந்த பக்கம் ருசி குறைவு என்று சொல்ல முடியாததல்லவா? அதை போலத்தான் இப்படி புகழ்ந்துரைத்திருப்பவர் பத்திரிகை உலக பிதாமகர் சாவி. இப்படி புகழப்பட்ட கதைகளை எழுதியவர் ரவி பிரகாஷ். எழுத்தாளர், பத்திரிகையாளர், மொழிபெயர்ப்பாளர், வானொலி நாடக நடிகர் என பல திறக்குகளிலும் தனது முத்திரையை பதித்திருக்கும் ரவி பிரகாஷ் 9ஆம் தேதி ஜூன் மாதம் 1957 நரசிம்மன் சீதா லட்சுமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர் ரவிச்சந்திரன். பள்ளியில் பல ரவிச்சந்திரன்கள் இருந்ததால் ரவி பிரகாஷ் ஆனார். விழுப்புரத்தின் காணி கிராமத்து பள்ளியில் துவக்க கல்வி பயின்றார். தாத்தாவிடம் சிறு வயதில் கேட்ட கதைகள் வாசிப்பார்வத்தை தூண்டின. தந்தை பள்ளி ஆசிரியர், பரந்துபட்ட வாசகரும் கூட. அவர் மூலம் சிறு வயதிலேயே வார இதழ்கள் பல அறிமுகமாயின. தந்தை அறிமுகப்படுத்திய நூல்கள் புதிய வாசல்களை திறந்துவிட்டன. டாக்டர் பூவண்ணனின் ஆளும் விழுது இவருள் பல கற்பனைகளை தூண்டிவிட்டது. இதழ்களில் வரும் தொடர்களை படித்து விளக்கும்படி பணித்த தந்தை வாசிப்பார்வம் வளர காரணமானார். அந்த பயிற்சியே பின்னாளில் ரவி பிரகாஷை எழுத்தாளர் ஆக்கியது எனலாம். எழுத்து மட்டுமல்லாமல் பேச்சு, நாடகம், ஓவியம் என்று பல விதங்களிலும் ஊக்குவிப்பவராக இருந்தார் தந்தை. பள்ளி பருவத்திலேயே இலக்கிய மேடைகள், பேச்சு போட்டிகளில் பங்கேற்று காமராஜர் உள்ளிட்ட பலரிடமிருந்து பரிசு பெற்றார் ரவி பிரகாஷ். பள்ளி நாடகங்களிலும் நிறைய நடித்திருக்கிறார். பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் தீபாவளி பரிசு என்ற நாடகத்தில் நடித்த அனுபவமும் இவருக்கு உண்டு. விழுப்புரம் மகாத்மா காந்தி மேல்நிலை பள்ளியில் உயர்நிலை கல்வி, தொடர்ந்து விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் புகுமுக வகுப்பு, PUC. மேலே படிக்க குடும்ப சூழ்நிலை இடம் தராததால் தமிழ், ஆங்கிலம் தட்டச்சு பயின்றார். தட்டச்சு பயிற்றுனராகவும் தேர்ச்சி பெற்று பிரகாஷ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற தட்டச்சு பயிலகம் ஒன்றை நடத்தினார். ஆனால் அது வெகுகாலம் நீடிக்கவில்லை. ஓய்வு நேரத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர் கோயில் விழாக்களில் புராண சொற்பொழிவுகள் ஆற்றி வந்தார். இலக்கிய அரசியல் கூட்டங்களில் உரையாற்றியதும் உண்டு. பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்களிலும் பேசியிருக்கிறார். தொடர்ந்த வாசிப்பு எழுத்தார்வத்தை தூண்டிற்று. தன் வீட்டில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை கதையாக்கி கல்கிக்கு அனுப்பினார். கரிநாக்கு என்ற அந்த கதை வெளியான போது ரவி பிரகாஷுக்கு வயது 21. தொடர்ந்து சிறுகதைகள் எழுதினார். தினமணி கதிர், குங்குமம், சாவி போன்ற இதழ்களில் இவரது சிறுகதைகள் வெளியாயின. ஆனந்த விகடனில் எழுதிய விளக்கில் விழுந்த விட்டில் என்னும் கதை இவருக்கு மிகுந்த புகழை தேடி தந்தது. பத்திரிகைகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் முகிழ்த்தது. ஆனால் நிறைவேறவில்லை. பாண்டிச்சேரி, விழுப்புரம் போன்ற இடங்களில் தற்காலிகமாக பணியாற்றியவர் சென்னைக்கு வந்தார். வாசக நண்பர் மார்க்கபந்து மூலம் ஆம்ப்ரோ பிஸ்கட் கம்பெனியில் பணி கிடைத்தது. 2 ஆண்டுகளுக்கு பின் எழுத்தாளர் புஷ்பா தங்கதுரையின் பரிந்துரையின் பேரில் சாவி இதழில் சேர்ந்தார். அதுவே வாழ்வின் திருப்பு முனையானது. ஜேர்னலிசம் பயிலாதவர் சாவியிசம் பயின்று தன்னை பத்திரிகையாளராக வளர்த்து கொண்டார். சாவியில் உதவி ஆசிரியராக இருந்து அட்டைப்படம் முதல் அச்சிடுவது வரை அனைத்து நுட்பங்களையும் கற்றார். ரவி பிரகாஷ் என்ற தனது இயற்பெயரில் மட்டுமல்லாமல் சூரியகலா, சந்திரகலா, நரசு, ஷைலு, ராஜ் திலக், ராஜா மகள், உஷா பாலு, என்ஆர், சீதா நரசிம்மன் என பல புனை பெயர்களில் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை சாவியில் எழுதியிருக்கிறார். சாவி குழுவின் மோனா இதழுக்கும் சிறந்த பங்களிப்புகளை தந்துள்ளார். கே வைத்தியநாதனுடன் தற்போதைய தினமணி ஆசிரியர் இணைந்து ரேவதி ராஜேந்தர் என்ற பெயரில் மோனாவில் சில நாவல்கள் எழுதியிருக்கிறார். சென்னை வானொலி நாடகங்களில் நடித்த அனுபவமும் உண்டு. சி கிரேட் கலைஞராக தொடங்கி ஏ கிரேடுக்கு உயர்ந்தார். இளவட்டம் பதில்கள் என்ற பெயரில் சாவியிலும், அசரீரி பதில்கள் என்ற தலைப்பில் குங்குமத்திலும் எழுதியிருக்கிறார். சாவியில் பணியாற்றிய போது அட்டைப்பட கார்ட்டூன் ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டதும் உண்டு. 8 ஆண்டுகள் சாவியில் பணியாற்றிய பின் விலகி அமுதசுரபியில் சில மாதங்கள் பணியாற்றினார். பின் ஆனந்த விகடனில் சேர்ந்தார். அது இவரது வாழ்வின் மற்றொரு திருப்புமுனை ஆனது. விகடன் இவரது புது முயற்சிகளை வரவேற்றது. மின்மினி கதைகள், விஷுவல் டேஸ்ட் கதைகள், ஹைகூ கதைகள், ஒரு நிமிட கதைகள் என விகடனில் பல்வேறு வித்தியாசமான சிறுகதை முயற்சிகளை இவர் மேற்கொண்டார். இவர் எழுதிய ஏடாகூட கதைகள் மிகுந்த வாசக வரவேற்பை பெற்றன. அவ்வகை சிறுகதைகளில் பல்வேறு பரிசோதனை முயற்சிகளை இவர் செய்து பார்த்தார். உயிரெழுத்துக்களே இல்லாத கதை, நம் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்துக் கொள்ள முடிகிற கதை, முற்றுப்புள்ளியே இல்லாமல் முழுக்க ஒரே வாக்கியத்தில் முழுநீளக் கதை, வாசகர்களையே துப்பு கண்டுபிடிக்க வைக்கும் புதுமையான கிரைம் கதை, பக்கங்கள் மாறிப்போனதால் வந்த விபரீத கதை, வெளிச்சொற்குறையை இடம்பெறாத கதை. ஒரு கதையை வழக்கம் போல் படித்தால் ஒரே முடிவும், அதே கதையை கடைசி வரியிலிருந்து ஒவ்வொரு வரியாக ஆரம்ப வரி வரை பின்னோக்கி படித்தால் வேறொரு முடிவும் வரும் கதை. கதையின் தலைப்பு, அதில் வருகிற கதாபாத்திரங்களின் பெயர்கள், அதில் இடம்பெறுகிற கற்பனை சினிமா பெயர்கள் எல்லாம் 9 எழுத்தில் அமையும்படி ஒரு கதை. சினிமா தலைப்புகளை வைத்து ஒரு கதை. கதையை அப்படியே வாசித்தால் ஒரு விதமாகவும், ஒருவரி விட்டு ஒருவரி வாசித்தால் வேறு விதமாகவும் தோன்றும் கதை என்று பல புதுமைகளை செய்தார். விகடன் இதழின் பொக்கிஷங்களை தொகுத்து காலப்பெட்டகம், பொக்கிஷம் போன்ற நூல்களாக வடிவமைத்ததில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. விகடனில் 85 ஆண்டு கால இதழ்கள் முழுவதையும் வாசித்திருக்கும் ஒரே வாசகர் இவர் மட்டும்தான் எனலாம். டிஸ்லெக்சியா குறைபாடு பற்றிய இவரது தரையில் நட்சத்திரங்கள் பல பதிப்புகளை கண்டது. இவரது புதுமொழி 500 குறிப்பிட தகுந்தது. ராஷ்மி பன்சாலின் ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்குள் ஒரு கனவு, ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஷ், முயற்சி திருவினை ஆக்கும், கனெக்ட் த டாட்ஸ், புள்ளிகள் கோடுகள் பாதைகள் போன்ற நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இருட்டு அறையில் ஒரு கருப்பு பூனை என்பது இவரது சமீபத்திய சிறுகதை தொகுப்பு. தேர்ந்தெடுத்த 50 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கும் இந்நூலின் கதைகளுக்கு கீதா பென்னட், சிவசங்கரி, மாலன், வாசந்தி, இந்துமதி, அனுராதா ரமணன், ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, இந்திரா சவுந்தரராஜன் என பலர் தங்கள் மதிப்பீடுகளை தந்துள்ளனர். இதெல்லாம் நடந்துவிடப் போகிறதே என்னும் எச்சரிக்கை உணர்வுடன் முன்னறிவிப்பு செய்பவர் குடும்பத்தாரால் கரிநாக்கு பிடித்தவன் என்று தூற்றப்படுவதை சொல்கிறது கரிநாக்கு சிறுகதை. ஆதவரற்று பெரியப்பாவின் இல்லத்தில் அடிமையாக வாழும் நடேசனின் அவன வாழ்க்கையை பேசுகிறது அடிமைகள். மது பழக்கம் கொண்ட தந்தையை தன் அன்பால் பண்பால் மாற்றும் ஒரு சிறுவனின் கதை. ஏக்கத்தின் எல்லையில் அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் அம்மா என்றால் அன்பு. ஊகிக்கவே முடியாத திருப்பத்தை கொண்ட கன்னத்தில் முத்தமிட்டால் அதிர்ச்சி அளிக்கும் முடிவை கொண்ட கொலை செய்வாள் பத்தினி. திரைப்படத்துறை சார்ந்தவளின் சோக வாழ்க்கை கூறும் வித்தியாசமான முடிவை கொண்ட மங்கை எங்கே போனாள். மனிதனின் நாக்கு எப்படியெல்லாம் வினையாற்றும் என்பதை உரையாடல் மூலமாகவே நகர்த்தி சென்று அதிர்ச்சியான முடிவுடன் நிறைவடையும் நாக்குகள். ராஜேஷ்குமார், அனுராதா ரமணன், மேலாண்மை பொன்னுச்சாமி, சுஜாதா என நால்வரும் இணைந்து ஒரு சிறுகதை எழுதினால் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் அவர்களும் அவனும் என நவரசத்தையும் வாசகர்களுக்கு கடத்துவதாய் இச்சிறுகதை தொகுப்பு அமைந்துள்ளது. இவரது வாழ்க்கைய அனுபவங்களிலிருந்தும் பல கதைகள் முகிழ்த்துள்ளமையை சில கதைகளில் அறிந்து கொள்ள முடிகிறது. ரவி பிரகாஷ் ஒரு நேர்காணலில், என்னுடைய கதைகளில் பெரிய உபதேசமோ சமூக பிரஜையோ சமுதாயத்தை புரட்டி போடும் மெசேஜோ இருக்காது. என் கதைகள் எல்லாம் ஜாலியாக படித்துவிட்டு தூக்கி போடும் கதைகள்தான் என்று தன்னடக்கத்துடன் கூறியிருந்தாலும், போகிற போக்கில் நறுக்கு தெரித்தாற்போல உண்மையை பாசாங்கோ வார்த்தை ஜாலங்களோ இல்லாமல் சொல்பவையாகவே இவரது கதைகள் அமைந்திருக்கின்றன. ரவி பிரகாஷின் எழுத்து நடை பட்டை தீட்டப்பட்ட வைரக்கல்லுக்கு சமம். சாவியின் பாசறையிலிருந்து வெளிவந்த எழுத்தாளர்களில் ரவி பிரகாஷ் அதிமுக்கியமானவர். அவர் எழுதிய ஒவ்வொரு சிறுகதையுமே சோடை போகாத குண்டு மல்லிகைகள் தான் என்று ராஜேஷ்குமார் புகழ்ந்துரைத்திருப்பது மிக இல்லை, உண்மை. எப்படி எப்படி விதவிதமாக சிறுகதைகளை எழுதலாம் என்பதற்கான பயிற்சி நூலாக இச்சிறுகதை தொகுப்பை கருத இடமுண்டு. இவரது பணிகளை பாராட்டி சேக்கிழார் மையம் இவருக்கு சிறந்த பத்திரிகையாளருக்கான விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஆலந்தூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கண்ணதாசன் விருது வழங்கியுள்ளது. சக்தி விகடன் இதழின் ஆசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் இருக்கும் ரவி பிரகாஷ் தற்போது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.